இப்போது நான் எனது சத்சங்கத்தை தொடங்கப் போகின்றேன். இந்த சத்சங்கத்திற்கு என்னுடைய குருமார்கள், எனது சத்குருக்கிரிய பாபாஜி, பதினெண் சித்தர்மார்களை அழைத்து இந்த சத்சங்கத்தை தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லை திருமூலர், அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி, திருப்பதி கொங்கணவர், கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதியரங்க சட்டமுனி, கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டுக்குடியில் வான்மீயரோடு, நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி, பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவருணையூருடைக்காடர் சமாதியில் சேர்ந்தனர் உம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்தனர் உம்மை காக்கவே, அகசியர் கிரிய பாபாஜி பத்ரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். இன்றைய சத்சங்கத்தை நான் இப்போது தொடங்குகின்றேன். இன்றைய சத்சங்கத்தில் இது ஒரு கிரியா யோகா சத்சங்கமாக அமைகின்றது. எங்களுடைய உலோகியலையும் கிரியா யோகத்தையும் இணைத்து வைத்து சில விஷயங்களை நாங்கள் ஆராய்வோம். முதலாவதாக எங்களை நாங்கள் ஆராய்வோம். நாங்கள் யார்? நாங்கள் ஏன் இந்த உலகத்தில் வந்திருக்கின்றோம்? அதற்கு மேலாக நாங்கள் எல்லோரும் ஏன் இந்த உலகத்திற்கு வந்திருக்கின்றோம் என்று பார்க்கும்போது அதை ஆத்ம விசாரம் என்று சொல்லுவோம். யோகத்தில் இருப்பவர்களுக்கு அது ஏன் நாங்கள் அப்படி வந்திருக்கின்றோம் என்பது அவர்களுக்கு ஓரளவு புரியக்கூடிய ஒரு விடயம் நிச்சயமாக. ஏனென்றால் அவர்கள் யோகத்துக்கு வந்தபடியால் நாங்கள் நான் என்று சொன்னால், நாங்கள் என்று சொன்னால் அது எங்களுடைய ஆன்மா. இந்த ஆன்மா பரமாத்மாவிடமிருந்து வந்தது. எல்லா பிறப்புகளிலும் உடல்களை, வெவ்வேறு உடல்களை எடுத்து இந்த ஆன்மா அதில் பயணித்து இறுதியாக ஏதோ ஒரு பிறப்பில், ஏதோ ஒரு கடைசி உடலில் இருந்து நாங்கள் எங்களுடைய பரமாத்மாவை, அதாவது பாபாஜியை சென்றடைகின்றோம், ஓ இறையை சென்றடைகின்றோம். அப்போது நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இன்னும் நாங்கள் உள்நோக்கி போவோமாக இருந்தால், யோக சாதகர்கள் பல கேள்விகளை நாங்கள் கேட்கலாம். அதில் சிலவற்றை நாங்கள் இன்று ஆராய்வோம். அதாவது, நாங்கள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் சில வேளைகளில், சில வேளைகளில் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்றோம். அதை நீங்கள் இன்பம் என்றும் சொல்லலாம், துன்பம் என்றும் சொல்லலாம். இந்த உலகத்தில் பலவிதமான விஷயங்கள் இரட்டை விஷயங்களாகவே இருக்கின்றன. இரட்டை விஷயங்கள் என்று சொல்லப்போனால் ஒளி இருள், இன்பம் துன்பம், நல்லது கெட்டது. அதே போல் இன்னும் கொஞ்சம் மேலே நீங்கள் போய் சிந்திப்பீர்களானால் சிற்றறிவு பேரறிவு, சிற்றின்பம் பேரின்பம். அப்படியாக நாங்கள் சிற்றறிவு பேரறிவு என்ற முறையில் எங்களையும் பரமாத்மாவையும் இணைக்கின்றோம். அப்போ இங்கு நாங்கள் தொடக்கத்திலிருந்து சிலவற்றை ஆராய்வோம். மகிழ்ச்சி என்றால் என்ன, அல்லது இன்பம் என்றால் என்ன, அதை பற்றி சிறிது விளக்கத்துடன் பார்ப்போம். அதாவது, இப்போ நீங்கள் இந்த ஒரு வெளியால் நல்ல வெயிலுக்குள் நடந்து போகின்றீர்கள். வெயில் நல்லா நடந்து களைத்து போய் ஒரு இடத்தில் வந்து ஒரு மரத்துக்கு கீழ் நிற்கின்றீர்கள். அப்போது உங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடைகின்றது. அப்பாடா, இந்த மர நிழல் கிடைத்தது, ஒரு பெரிய சொர்க்கம் போல் இருக்கின்றதே என்று மகிழ்ச்சியில் திளைக்கின்றீர்கள். அந்த மகிழ்ச்சி உங்களுக்கு என்னத்தால் வருகின்றது என்றால், அந்த வெயிலில் நீங்கள் அவ்வளவு நேரமும் நடந்து போயிட்டு வந்து அந்த மர நிழலில் நிற்கும் போது அதை மகிழ்ச்சியாக எடுக்கின்றீர்கள். அந்த உலகியலில் இருக்கும் மக்கள் எல்லோரும் அதை அப்படியான விஷயங்களைத்தான் மகிழ்ச்சி என்று நம்பி ஏமாந்து போகின்றோம். உண்மையாக அது மகிழ்ச்சி அல்ல. அந்த மகிழ்ச்சியை தந்தது உங்களுக்கு அந்த நீங்கள் முதல் செய்துவிட்டு வந்த செயலால் தான் ஆகிய தவிர அது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. அதை நீங்கள் என்ன மாதிரி உணரலாம் என்றால், அதே மரத்தின் கீழ் நாளைக்கு போய் நின்று பாருங்கள், நடக்காமல் உங்கள் நீங்கள் அந்த உணர்வை அறிய மாட்டீர்கள். ஏனென்றால் உங்களுக்கு அந்த நிழல் பெரிதாக தென்படாது. அப்போ முதல் நாள் நீங்கள் அந்த மகிழ்ச்சியில் அதுக்கு கீழே நின்றதற்கும், அடுத்த நாள் நீங்கள் அந்த செயலை வெக்கையில் சென்று நடந்து வராது நேரடியாக போய் அந்த மர நிழலில் நிற்கும் போது அந்த மகிழ்ச்சியை நீங்கள் உணர்வதில்லை. அதிலிருந்து நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இன்பம் துன்பம் நல்லது கெட்டது மகிழ்ச்சி துயரம் இவை எல்லாவற்றையும் நாங்கள் சாதாரண மனித நிலையிலிருந்து எடை போடுவது, நாங்கள் மகிழ்ச்சி என்று அதை எதிர்பார்த்தாலும் அது எல்லாத்திற்கும் பொருந்தும், அது உண்மையான மகிழ்ச்சி அல்ல. அப்போ எங்களுடைய கிரியா யோகமும் சித்தாந்தமும் என்னத்தை சொல்லுகின்றதென்றால், உங்களுடைய உண்மையான மகிழ்ச்சி உண்மையான இன்பம் இவையெல்லாம் அறிவு எல்லாம் எப்போது நீங்கள் இந்த நிகழ்வுகளை உங்களுடைய பொறிகள் மூலம் அறிகின்றீர்களோ, அதாவது பொறிகள் என்று சொல்லுவது கண் காது மூக்கு நாக்கு தொடுகை, இந்த பொறிகள் மூலம் நேரடியாக அனுபவிக்கிறீர்களோ அதுதான் உங்களுடைய உண்மையான மகிழ்ச்சியும் இன்பமும். அதற்கு உதாரணமாக சில விஷயங்களை எடுத்து பார்த்தால், நீங்கள் காதால் ஒரு பாட்டை கேட்கின்றீர்கள், அந்த பாட்டின் இசை உங்களுக்கு பிடித்து கொள்ளுகின்றது, அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்றது. அதேமாரி கண்ணால் ஏதோ ஒன்றை பார்க்கின்றீர்கள், அது உங்களுக்கு ஒரு உணர்வை தருகின்றது. என்னவாகவும் இருக்கலாம், அதில் கிடைப்பது நீங்கள் அது கிடைக்கும் மகிழ்ச்சியை இன்பத்தை இன்பம் என்று எடுக்கலாம், மகிழ்ச்சியாக எடுக்கலாம். ஏனென்றால் அது பொறிகள் மூலம் உங்களுக்கு கிடைக்கின்றது. ஆனால் உங்களுடைய செயல்கள் மூலம் எதிர்ச்செயலாக கிடைக்கும் விஷயங்கள் நிரந்தர மகிழ்ச்சி அல்ல, அதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அப்படியான நிகழ்வுகளில் நீங்கள் அகப்படும் போதுதான் நாங்கள் அதை சித்தாந்தத்தில் மாயை என்று சொல்லுகின்றோம். அந்த மாயா சக்திகள் உங்களுடன் இணைப்பட்டிருப்பதால் அதை நீங்கள் அதுதான் மகிழ்ச்சி என்று அத்துடனே உங்களுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றீர்கள். அதற்கும் மேலாக பார்க்க வேண்டும். அதைத்தான் முதலில் நான் உணர்த்த விரும்புகின்றேன் உங்களுக்கு. இனி அந்த நிலையில் இருந்து கொண்டு, அதாவது இப்போ பொறிகளின் நிலையில் இருந்து கொண்டு அடுத்த நிலையை நீங்கள் அங்கிருந்து தான் ஆரம்பித்து பார்க்க வேண்டும். அதாவது நாங்கள் இங்கு இந்த உலகத்தில் மக்களாகிய நாங்கள் சிற்றறிவில் இருக்கின்றோம், இது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பரமாத்மா பேரறிவில் இருக்கின்றார். அப்போ நாங்கள் இந்த சிற்றறிவில் இருந்து பேரறிவை நோக்கி போக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய யோகா குறிக்கோள். அதாவது சிற்றின்பத்திலிருந்து பேரின்பத்திற்கும் சிற்றறிவிலிருந்து பேரறிவுக்கும் எந்த விஷயத்தையும் மனித அளவில் எங்களுடைய ஆத்மா அளவில் எடுப்பவற்றை கடவுள் அளவில் உபயோகிப்பது அல்லது அதை சென்றடைவது தான் எங்களுடைய நோக்கம். அப்போ நாங்கள் இதை என்ன மாதிரி பார்க்கலாம் என்றால், சிற்றறிவு பேரறிவை நீங்கள் பார்க்கும்போது இந்த இன்னொரு உதாரணத்தையும் உங்களுக்கு சொல்லுகின்றேன். உலகியல் அளவில் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்கு, எல்லோரும் நீங்கள் உங்களுடைய கடைகளின் கிரெடிட் கார்டு என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், உங்களுடைய பிளாஸ்டிக் மட்டை, அதை வைத்து இன்னும் இலகுவாக உங்களுக்கு இதை விளங்கப்படுத்துகின்றேன். இப்போ என்னிடம் ஒரு மூன்று பிளாஸ்டிக் கார்டு இருக்குன்னு வைப்போம், அதாவது கிரெடிட் கார்டு. அது ஒன்று சென்னை சில்க்குரியது, மற்றது நான் போகும் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இங்கே கனடாவை எடுத்தால் வால்மார்ட்டுக்குரியது. இன்னொரு கார்டை எடுத்தமென்றால் துணி வேண்டும் கடைக்கு உரியது அல்லது சாப்பாடு வேண்டும் கடைக்குரியது. அப்படி ஒரு மூன்று நாலு கார்டு என்னுடைய பர்ஸில் இருக்கின்றது. அதை வைத்து நான் என்னுடைய வாழ்க்கையை நடத்திட்டு போகின்றேன். ரைட், அப்போது அங்கங்கே போகும்போது அந்தந்த கார்டை கொடுத்து வேண்டுகின்றேன். அதே நேரம் இன்னும் ஒரு கம்பெனி வந்து சொல்லுகின்றது, நான் உனக்கு கிரெடிட் கார்டு தருகின்றேன், அதை விசா கார்டு என்று நீங்கள் சொல்லலாம், மாஸ்டர் கார்டு என்று சொல்லலாம், உலகியல்ல ஓ அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் என்று சொல்லலாம், நீ அதை உனக்கு தருகின்றேன் விரும்புகின்றாயா என்று. நிச்சயமாக நான் அதை விரும்புவேன். ஏன், இந்த மூன்று காடையும் கொண்டு இந்த மூன்று கடையில் நான் செய்த விஷயங்களை இந்த மூன்று காடையும் அறிந்துவிட்டு ஒரே காடில் இந்த மூன்று கடைகளிலும் நான் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வருகின்றேன். இதே மாதிரித்தான் நீங்கள் இந்த சிற்றறிவையும் பேரறிவையும் சிற்றின்பத்தையும் பேரின்பத்தையும் பார்க்க வேண்டும். அதாவது நாங்கள் சிற்றறிவில் உலகியலில் இருக்கும்போது எங்களுக்கு கிடைத்தது சிற்றறிவு தான் என்பதை உணராமல், நாங்கள் சிற்றறிவு கிடைத்த அறிவை பேரறிவை நோக்கி போவாது, இது சாதாரண உலகியலில் நான் பேசுகின்றேன், அந்த சிற்றறிவிலேயே இருந்து இந்த உலகியல் வாழ்க்கையை முடித்து அடுத்த பிறப்புக்கு போகின்றார்கள் சாதாரண மக்கள். ஆனால் இந்த கிரியா யோகத்தில், பாபாஜியின் கிரியா யோகத்தில், நாங்கள் இந்த சிற்றறிவோ அல்லது சிற்றின்பமோ இந்த சிறிய விஷயத்திலிருந்து, அதாவது எங்களுடைய பரமாத்மாவிடம் இருக்கும் பெரிய விஷயத்திற்கு போவதற்குரிய வழியே இந்த கிரியா யோகம் என்ற ஒரு ஏணி, அதாவது ஆன்ம நிலையை பரமாத்மா நிலைக்கு கொண்டு செல்வதற்கு உதவும் வழிவகை. அப்போ இந்த வழிவகையில் இருக்கும் நன்மைகள் என்னவென்றால், அதை நாங்கள் உணர்வு நிலைக்கு கொண்டு வருவது இந்த யோகத்தில் நீங்கள் பயணித்தால்தான் உங்களால் முடியும். சாதாரண வாழ்க்கையில் இருந்து கொண்டு நீங்கள் அதை நினைத்து பார்க்கவும் முடியாது, உங்களால் முடியாது. அதற்குரிய காரணம், அதற்குரிய அதில் இருக்கும் நன்மை தீமைகள் என்னவென்றால், இப்போது நாங்கள் ஒரு சிற்றறிவை பாவித்து பல விஷயங்களை செய்து கொண்டு வருகின்றோம். என்ன எப்படியான விஷயங்கள் என்றால், இந்த உலகியல் விஷயங்களை, அதுக்கு எங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் என்று சொல்லப்படும் ஒரு கட்டுப்பாடு உண்டு இருக்கின்றது. அந்த அறிவில் அந்தளவு விஷயத்தை தான் நாங்கள் செய்யலாம் என்று. அப்போது நாங்கள் அந்த விஷயத்தை விட மேலதிகமாக செய்ய முடியாது. ஆனால் நாங்கள் பேரறிவுடன் இணைக்கப்பட்டு விடுவோமாக இருந்தால், எங்களுக்கு இந்த உலகத்தில் எல்லா விஷயத்தையுமே செய்யலாம். ஏனென்றால் எங்களுக்கு பேரறிவுக்கு எங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்திவிட்டு, அந்த பேரறிவிலிருந்து எங்களுக்கு தேவையானவற்றை எடுத்து எங்களுடைய வாழ்க்கையை வாழ்வோமாக இருந்தால், அந்த வாழ்க்கை சிற்றறிவிலிருந்து சிற்றின்பத்திலிருந்து இந்த உலகியல் வாழ்க்கையில் சிறுமையான இடங்களில் இருந்து வாழ்வதற்கும், இந்த பேரறிவாகிய பரமாத்மா பாபாஜி என்று சொல்லும் எங்களுடைய இறைநிலையோட தொடர்பு கொண்டு அந்த இறைநிலையில் வாழ்வதற்கும் பெரிய வித்தியாசங்கள் உண்டு. அந்த இடத்துக்கு நாங்கள் போய் அந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க போகும் வழியில், கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிக்க தொடங்கும் போதுதான் அதில் இருக்கும் சக்தி உங்களுக்கு விளங்கும். அது அறிவாக இருக்கலாம், இன்பமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லுவோமாக இருந்தால், நீங்கள் இப்போது ஒரு நாட்டிற்கு போய் ஒரு லொட்ஜில் இருக்கின்றீர்கள், ஒரு அறையில் அறை எடுத்து இருக்கின்றீர்கள். அந்த லொட்ஜில் இருந்து கொண்டு கொஞ்சம் பண வசதி இல்லை என்றே வைத்துக்கொள்வோம். அந்த லொட்ஜில் இருந்து கொண்டு நீங்கள் அங்கே செய்ய வேண்டிய நாளாந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எதுக்கெடுத்தாலும் உங்களுடைய மற்ற விஷயங்களுக்கு அந்த லொட்ஜில் இருந்து வழியால் போய்த்தால், நீங்கள் சாப்பிடுவதென்றால் வழியால் போய் சாப்பிட வேண்டும், அல்லது ஏதாவது ஒன்றை அனுபவிக்க வேண்டும் என்றால் வழியால் போய் அனுபவிக்க வேண்டும். அப்படி இருக்குமான ஒரு விஷயத்தை நீங்கள் நடைமுறையில் செய்கின்றீர்கள் என்று வைப்போம். அதே நேரம் அந்த லொஜுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்கின்றது, அதை விட உயர்ந்த நிலையில். அந்த ஹோட்டலுக்கு நீங்கள் போய் பார்ப்பீர்களாக இருந்தால், அங்கேயும் அதே மாதிரி அந்த அறை இருக்கின்றது. ஆனால் நீங்கள் வெளியால் வந்தீர்கள் என்றால், பொதுவான பல விஷயங்கள் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கின்றது. அது சாப்பிடப்படும் இடமாக இருக்கலாம், அதை நாங்கள் ரெஸ்டூரண்ட் என்று சொல்லுவோம். ரெண்டு மூன்று ரெஸ்டூரண்ட் இருக்கலாம், நீச்சல் தடாகம் இருக்கலாம், பிள்ளைகள் விளையாடும் பூங்கா இருக்கலாம். நீங்கள் அமைதியாக இருந்து ஒரு இடத்திலிருந்து ஒரு தொலைக்காட்சியை பார்க்கும் பொது இடம் இருக்கலாம், அல்லது பல விளையாட்டு உபகரணங்கள், ஜிம் என்று சொல்லுவோம், அப்படியான விஷயங்கள் இருக்கலாம். அப்போ நீங்கள் இப்போது இருக்கும் லொட்ஜில் இருக்கும் அறையையும் அதே நேரம் அந்த ஹோட்டல் ரூமில் இருப்பீர்களாக இருந்தால், அந்த ஹோட்டல் ரூமில் இருக்கும் போது உங்களுக்கு மற்ற விடயங்கள் எல்லாம் பொதுவான விடயங்களை நீங்கள் பாவித்து உங்களுடைய நாளை செய்யக்கூடிய நாளாந்த விஷயத்தை செய்யக்கூடிய நிலையில் இருப்பதற்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்போது அந்த பொது விஷயங்கள் அந்த ஹோட்டலில் இருப்பதை நாங்கள் என்ன மாதிரி பார்க்க வேண்டும் என்றால் எங்களுடைய பிரபஞ்சம். அதாவது இந்த பிரபஞ்சம் ஒரு பெரியது. இந்த பிரபஞ்சத்தில் எங்களுக்கு தேவையான முழு விடயங்களும் இருக்கு. அந்த பிரபஞ்சத்தில் இருந்து வந்த சிறு விடயம்தான் இந்த உலகமும் உலகியல் பொருட்களும் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையும். அப்போ நாங்கள் எங்களுடைய இந்த சிறிய உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கென்று சொல்லி நாங்கள் எங்களுடையது எங்களுக்கென்று சொல்லி அதை மாத்திரம் நாங்கள் சேர்த்து வைத்து அதிலும் பலவிதமான பாகுபாடுகள் இருக்கின்றது. வசதி உள்ளவர்களிடம் கணக்க பொருட்கள் இருக்கும், கணக்க விஷயங்கள் அவர்கள் செய்யக்கூடியதாக இருக்கும். ஆனால் வாழ்க்கையில் பணக்காரராக பொருள் இல்லாதவர்களிடம் குறுகிய விஷயங்கள் இருக்கும். அப்போது அதுவும் ஒரு லிமிட்டேஷன் என்று சொல்லுவோம், அதுவும் ஒரு கட்டுப்பாடாக வருகின்றது. அப்படியான வாழ்க்கையில் இருக்கும் எங்களுக்கு எந்த வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, நாங்கள் அதைத்தான் வாழ்க்கை என்று இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆதலால் தான் நாங்கள் இந்த மூன்று மலங்களுக்குள்ளே அகப்பட்டு ஆணவம் கண்மம் மாயை என்ற மலங்களுக்குள் அகப்பட்டு இதுதான் எங்களுடைய சிற்றின்பம், இதுதான் எங்களுடைய சிற்றறிவு என்று அதிலேயே வாழ்ந்து கொண்டு எங்களை சுற்றி இருக்கும் பேரறிவு அதாவது பிரபஞ்சத்தை நாங்கள் நோக்க மறுக்கின்றோம். மறுக்கின்றோம் என்று சொல்வதை விட அது எங்களுக்கு தெரியாதவாறு இந்த மாயைகள் மறைத்து வைத்திருக்கின்றது. தெரிந்தால் கூட அதை நோக்கி போவதற்கு நாட்டம் இல்லை, வழியும் தெரியாது. ஆதலால் தான் இந்த கிரியா யோகம் பெரிய அளவில் உங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் இணைப்பதற்கு உரிய யோகமாக அமைந்திருக்கின்றது. அப்போ இந்த யோகத்தில் சொல்லப்பட்டவாறு நீங்கள் இந்த சாதனையையும் பயிற்சிகளையும் மேற்கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு இந்த பிரபஞ்சத்தை உங்களுடன் இணைக்கும் சக்தியை நீங்கள் வளர்த்து கொண்டு போகும்போது, இப்போது நீங்கள் உங்களுடையது என்னுடையது என்று வைத்தும் பொருளாகவும் இருக்கலாம், உலகியலாகவும் இருக்கலாம், எல்லாத்துக்கும் மேலான அந்த இயற்கையான பிரபஞ்சத்தை நீங்கள் உங்களுடைய ஆன்மாவுடன் தொடர்பு படுத்தி விட்டீர்கள் என்றால் இந்த உலகமே உங்களுடையது. அந்த நிலையை நீங்கள் உணர்வீர்கள். அந்த நிலையில்தான் இந்த பேரறிவாக இருந்தாலும் சரி, பேரின்பமாக இருந்தாலும் சரி, இவற்றையெல்லாம் நீங்கள் உணர்கிற நிலைக்கு வருவீர்கள். அந்த நிலைக்கு கொண்டு போவது தான் இந்த கிரியா யோகம். அந்த நிலைக்கு போனால்தான், அந்த நிலையை அடைந்து விட்டால்தான் நீங்கள் இவற்றையெல்லாம் அறியணும் அனுபவப்படலாம் என்றல்ல. அந்த நிலையை நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கும் போதே அந்த அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். ஆகவே அந்த நிலையை அடைந்து விட்டால்தான் கிடைக்கும், அந்த நிலைக்கு போவது எனக்கு கஷ்டம் என்றபடியால் அதை பிற்போட்டு விடுவோம் என்று தளர்ந்து விடாமல் யோக சாதகர்களே, உங்களுடைய சாதனையை கிடைத்த சாதனையை இந்த பிறப்பில் உங்களுக்கு கிடைத்த இந்த நல்லொரு விஷயமான கிரியா யோகத்தை பயன்படுத்த வேண்டும். நீங்கள் பயன்படுத்தி இந்த பிரபஞ்சத்தில் இருப்பவற்றை உங்களுடையதாக்க வேண்டும். அதாவது இந்த பிரபஞ்சத்தை எல்லா ஆன்மாக்களும் சேர்ந்து பயன்படுத்தலாம். அதான் இது ஒரு பொதுவான இடம் என்றதை அந்த ஹோட்டல் மூலம் சொல்லி காட்டினேன். எல்லோரும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லா விஷயத்தையும் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி வாழ்க்கையில் முன்னேறி பரமாத்மாவை அடைவது தான் எங்களுடைய இலக்கு. அப்போ நாங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் சக்திகளோடு இணைக்கப்படும் போது பலவிதமான இன்பங்கள் எங்களுக்கு கிடைக்கும். அது பொருளியலாக இருக்க வேண்டும் என்றில்லை, பலவிதமாக இருக்கும். அப்போது உங்களுடைய மனநிலை இந்த உலகமே என்னுடையது என்ற அளவுக்கு வந்துவிடும். ஆனால் ஒரே ஒரு கோஷன், அதாவது ஒரே ஒரு எச்சரிக்கை, அதை நீங்கள் ஆணவத்துடன் தொடுத்து விடக்கூடாது. அப்படியான நிலை ஏற்படுமாக இருந்தால் நீங்கள் திரும்பவும் பழைய நிலைக்கு இந்த உலகியலுக்கு வந்து விடுவீர்கள். என்றபடியால் இந்த அறிவு, இந்த ஆன்மா உங்களுக்கு பேரறிவில் கிடைக்கும் விஷயங்கள் எல்லாம் நீங்கள் அதை இறைவனிடமே விட்டுவிட்டு, பாபாஜியிடம் விட்டுவிட்டு, அதை நீங்கள் மகிழ்ச்சியாக எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் இன்பமாக வாழ வேண்டும். ஆனால் அதுக்கு உரிமை கொண்டாட போகக்கூடாது. எனக்கு இது கிடைத்து விட்டதே, அது கிடைத்து விட்டதே என்று உங்களுடைய ஆணவம் மேலோங்குமாக இருந்தால் நீங்கள் மீண்டும் உலகியலில் வந்து விடுவீர்கள். ஆகவே நாங்கள் எதிர்பார்த்து போவது இந்த கிரியாயோகம் மூலம் பிரபஞ்சத்தை, அந்த பிரபஞ்சத்தில் எங்களுடைய இந்த உலகத்தில் நாங்கள் எதை வைத்திருக்கின்றோமோ அதை மாறி 1000 மடங்கு விஷயங்கள் இருக்கின்றது. அதற்கு அதை நீங்கள் அனுபவிக்கலாம், உரிமை கொண்டாடாது. ஏனென்றால் அந்த பிரபஞ்சத்தையே எல்லா ஆன்மாக்களும் அந்த நிலையை நோக்கி போகும்போது எல்லா ஆன்மாக்களும் அதை பயன்படுத்துகின்றது. அதுதான் கடவுள், அதுதான் பாபாஜி, அதுதான் பிரபஞ்சம். ஆகவே உங்களுக்கு இந்த பிறப்பில் நான் யார், எங்கிருந்து வந்தோம், என்ன செய்கின்றோம், எங்கே போகப் போகின்றோம், இந்த அனுபவங்களையும் தத்துவங்களையும் நீங்கள் பிரபஞ்சத்தை நோக்கி போய்க் கொண்டிருக்கும் போது அது உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றது. சிற்றின்பத்துக்கு இன்னொரு விளக்கத்தையும் பார்ப்போம். இது எனக்கு இன்னொருவருடைய பேச்சு மூலம் என்னுடைய அறிவுக்கு கிடைத்தது. அவர் அதை அழகாக பேசுகின்றார். அதாவது நான் கூறிய முதல் இடத்திற்கு போவோம். இந்த இன்பத்தை வைத்து அவர் பேசுகின்றார், சிற்றின்பம் பேரின்பம். இந்த சிற்றின்பத்தை பற்றி அவர் விளங்கப்படுத்தும் போது என்ன மாதிரி விளங்கப்படுத்துகின்றார் என்றால், நீங்கள் இந்த சிற்றின்பத்தை பொறியலால் எடுக்கும்போது உங்களுக்கு பொறியலில் இருந்து வரும் கிடைக்கும் இன்பங்கள் நான் கூறியவாறு அவர் சொல்லியிருக்கின்றார். அது பொறியலால் கிடைக்கும் இன்பங்கள் தான் உங்களுடைய உண்மையான இன்பங்கள் என்று அதை சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கின்றார் அந்த இடத்தில். அதாவது சில சில விஷயங்கள் உங்களுடைய இன்பங்களை தரக்கூடிய விஷயங்கள் சில நேரம் ஒரு பொறியினால் நடைபெறும், சில நேரம் ரெண்டு பொறியினால் நடைபெறும், சில நேரம் மூன்று பொறியினால் நடைபெறும், சில நேரம் நான்கு பொறியினால் நடைபெறும், ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் 5 பொறிகளால் நடைபெறும் என்று கூறுகின்றார். ஒரு பொறியினால் நடைபெறுவதை நீங்கள் எதுவாகவும் எடுக்கலாம். சரி, நீங்கள் ஒரு நல்ல ஒரு இசை ஒன்று உங்களுக்கு காதுக்கு கேட்கின்றது, நீங்கள் அதில் இன்பம் அடைகின்றீர்கள். அல்லது நல்ல ஒரு விஷயம் உங்களுடைய கண்ணுக்கு படுகின்றது, நீங்கள் அதில் இன்பப்படுகின்றீர்கள். அதே நேரம் ரெண்டு பொறிகளுக்கும் அதில் அவர் உதாரணம் கூறுகின்றார். ரெண்டு பொறிகளுக்கு அவர் என்ன சொல்லுகின்றார் என்றால், உங்களுக்கு ஒரு சக்கரை பொங்கல் சாதம் வருகின்றது உண்பதற்கு, அதை நீங்கள் உண்கிறீர்கள். அப்போ உங்களுடைய நாக்கு அந்த சுவையை இன்பமாக மகிழ்ச்சியாக உண்ணுகின்றது. அதே நேரம் அந்த பொங்கல் வரும்போது அந்த பொங்கலில் இருந்து வரும் வாசம் உங்களுடைய மூக்கையும் இன்பப்படுத்துகின்றது, அதாவது நுகரும் இன்பம். அப்போ அந்த பொருளை நீங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது அது ரெண்டு பொறிகளால் அந்த இன்பம் பகிரப்படுகின்றது, ஆனால் அது உண்மையான இன்பம். ஆனால் 5 பொறிகளுக்கும் உரிய இன்பத்தை அவர் நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் அவர்கள் இருவரும் காதல் கொள்ளும் போது, காதல் என்று வைத்துக் கொள்ளுவோம், அன்பு கொள்ளும் போது இந்த 5 பொறிகளும் அந்த காதலில் ஒருமித்து வேலை செய்கின்றது என்று சொல்கின்றார். அழகான உதாரணம், எல்லாராலையும் நினைத்து பார்க்கக்கூடிய உதாரணம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை செய்திருக்கலாம், செய்யாமல் விட்டிருக்கலாம். அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் காதல் கொள்ளும் போது அவர்கள் கண்களால், காதுகளால், மூக்கால், வாயால், உடலால் இந்த 5 பொறிகளாலும் தங்களுடைய இன்பத்தை எடுக்கின்றார்கள். அவர் என்ன சொல்கின்றார் என்றால், அதுதான் சிற்றின்பம். அந்த இன்பம்தான் இந்த எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் இன்பம் என்று எல்லோரும் அதனுடைய அந்த இன்பத்துடனேயே இந்த வாழ்க்கையை முடித்து கொள்ளுகின்றார்கள். அதற்கு மேலாக ஒரு பேரின்பம் இருக்கும் என்பதை அவர்கள் உணர்வது இல்லை. அதாவது உலகியல் வாழ்க்கை, உலகியலில் வாழ்வது, சந்தோஷத்தில் இருப்பது ஆணும் பெண்ணுமாக, பிள்ளைகளை பிறப்பது, அதில் இருக்கிற கடமைகளை செய்து கொண்டு வாழ்க்கையை முடிப்பது. அப்போ அந்த இன்பமே ஒரு பெரிய இன்பமாக எங்களுடைய மக்களுக்கு இருக்கும்போது, எங்களுக்கு இருக்கும்போது, அதை விட ஒரு பெரிய இன்பம் பிரபஞ்சத்தில் இருக்குமாக இருந்தால் எத்தனை அளவு மகிழ்ச்சி எங்களுக்கு ஏற்படுத்தும் என்பதை கொஞ்சம் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆதலால் தான் இப்படியான கிரியாயோகா முறையில் அந்த இன்பத்தை எடுத்துக்கொண்டு உலகில் வாழ்வது மட்டுமல்லாது, வாழ வேண்டாம் என்று சொல்லவில்லை, வாழ்வது மட்டுமல்லாது அந்த பேரின்பத்தை பற்றியும் சிறிது நேரம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இப்போவே இவ்வளவு இன்பமாக இருக்கிற நாங்கள், இந்த பேரின்பத்துக்கு போகக்கூடிய வழி ஏதும் இருக்குமாக இருந்தால், ஓ அதை அடையக்கூடிய ஏதும் வழிவகைகள் இருக்குமாக இருந்தால் அதை நாங்கள் அடைய வேண்டும். அதுதான் கிரியா யோகம். இந்த சிற்றின்பத்தை விட்டு இன்னும் ஒரு மேற்படியிலும் அவர் இன்னொரு உதாரணத்தை சொல்லுகின்றார். அந்த உதாரணம் எங்களுடைய விழிப்புணர்வுக்காக மாத்திரம். அதை என்ன மாதிரி சொல்லுகின்றார் என்றால், நாங்கள் பிள்ளைகளாக பிறந்து சிறு வயதில் ஒரு வயது வரும் வரைக்கும் ஆணும் பெண்ணும் ஓடி விளையாடுவார்கள் பாடசாலையில், அல்லது எல்லா விஷயத்திலையும் ஐந்து புலன்களையும் வைத்து ஒருவருக்கொருவர் பாகுபாடு அன்றி சின்ன பிள்ளைகளில் குழந்தைகளாக அந்த பருவ வயது என்று சொல்ல வயது வரும் வரையும் ஓடி விளையாடுவார்கள். அந்த இடத்தில் ஒரு பெண் பருவத்துக்கு வந்துவிட்டால் அந்த விளையாட்டிலிருந்து ஒதுங்கி கொள்ளுவாள். அது உணர்வு பூர்வமாக நடக்கும் ஒரு விஷயம். அதே நேரம் அந்த ஆணும் அந்த விளையாட்டுகளிலிருந்து ஒதுங்கி கொள்ளுவார்கள். பேந்து அது கொஞ்சம் வளர்ந்து கொண்டு போகும்போது தான் அந்த அவர் மற்றது சொன்ன மாதிரி அந்த காதல் விஷயத்தில் ஆணும் பெண்ணும் சங்கமிக்க பார்ப்பார்கள். அப்போ அந்த காதல் விஷயத்தில் அவர்கள் சங்கமிக்க பார்க்கும்போது முதலாவதாக ஆண் தான் கூடுதலாக பெண்ணிடம் அப்படியான காதலை நோக்கி நாடி போவார் என்று அவர் சொல்கின்றார். பெண்கள் அதற்கு ஏவ இருக்க மாட்டார்கள், மனதில் இருக்கும் வழியால் காட்ட மாட்டார்கள். போக போக அவர்கள் காட்டத் துவங்கும் போது அவர்களுடைய காதல் தொடங்கும். அதற்கு பின் அது மாறாக நடக்கும். ஆண்கள் கொஞ்சம் விட்டுவிட்டு விலத்தி நிற்பார்கள், பெண்கள் அவர்களை தொடர்ந்து செல்ல முயற்சிப்பார்கள், அவர்களை தவற விடாது. அதுபோல அவர் ஏன் அந்த உதாரணத்தை சொல்லுகின்றார் என்றால், அதில் வர்ற ஆண் தான் பரமாத்மா, பெண் தான் ஜீவாத்மா. அப்போ இந்த ஆணும் பெண்ணும் அப்படி அவர்கள் இருப்பதைப் போல நாங்கள் என்ற ஆத்மாக்கள், பரமாத்மா ஆகிய அந்த ஆண் எங்களை நோக்கி கடவுள் எப்பவுமே எங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கின்றார் முதல் நாளிலிருந்து. ஆனால் எங்களை அதை அறியும் பக்குவம் எங்களுக்கு இல்லை. நாங்கள் அவர் காத்திருப்பது தெரிஞ்சும் தெரியாமலும் அவரை விட்டு விலகி இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் எப்போ உணர்ந்து அவரை நோக்கி வருகின்றோமோ, அவர் எங்களை பக்குவப்படும் வரைக்கும் தான் எங்களை நோக்கி இருக்கின்றேன் என்பதை காட்டாது, எங்களுடைய பக்குவத்தை வரப்பண்ணுவதற்கு பல விஷயங்களில் எங்களுடைய ஆன்மாக்கு உதவி செய்து நாங்கள் அந்த பக்குவ நிலைக்கு வரும்போது அவர் எங்களை அரவணைக்கின்றார் எங்களுக்கு முக்தி இன்பத்தை தருவதற்கு என்று அழகாக அந்த இந்த கலை மூலம் அதை விளங்கப்படுத்துகின்றார். அந்த கலையை நான் உங்களுக்கு சொன்னதற்குரிய காரணம், உங்களுக்கு கொஞ்சம் சிந்தனையில் உலகியல் முறையில் அதை எடை போட்டு பார்ப்பதற்கு. ஆகவே இது கடைசியாக சொல்லும் விஷயம் என்னவென்றால், இந்த கிரியா யோகத்தை நாங்கள் இந்த புறப்பில் முன்புறப்பில் செய்த நன்மை நல்வினை தீவினையில் நல்ல விஷயங்களை செய்து வந்தபடியால், அது மாத்திரமல்ல இந்த ஆன்மீக பாதையில் அந்தளவு தூரத்திற்கு வந்து இந்த புறப்பில் எங்களுக்கு யோக வாழ்க்கை கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த யோக வாழ்க்கையில் இருக்கும் ஆன்மாக்கள் எல்லாம் வந்தபடியால் அந்த யோக வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்துள்ளது. அதுவும் உன்னதமான யோகமாகிய கிரியா யோகா வாழ்க்கை கிடைத்துள்ளது. இந்த கிரியா யோகம் என்பது ஐந்து உடலுக்குரிய பயிற்சி. இந்த ஐந்து உடலுக்குரிய பயிற்சியை செய்தால்தான் பிரபஞ்சத்தை அடையலாம் என்பதுதான் கிரியா யோக தத்துவம். பிரபஞ்சத்தை அடைவதென்று சொன்னால் பிரபஞ்ச சக்தியை எங்களுக்கு ஈட்டலாம். முதலாவது ஆன்ம ஈடேற்றத்தை அடையலாம். இரண்டாவது இந்த பிரபஞ்ச சக்தியை என்ன மாதிரி ஈட்டுகின்றோம் என்றால், எங்களுடைய கிரியா யோகத்தில் எங்களுடைய குண்டலினி சக்தியாகிய சக்தியை மூலாதார சக்கரத்திலிருந்து இந்த ஐந்து உடலுக்குரிய பயிற்சிகள் மூலமாக சகசார சக்கரத்திற்கு கொண்டு போய் எங்களுடைய இறைநிலையாகிய பாபாஜியை நாங்கள் அடைகின்றோம். அந்த நிலையை அடைவதற்குரிய மார்க்கம்தான் கிரியா யோகம். அந்த நிலையை அடைந்தால்தான் எங்களுடைய ஆன்மா பாபாஜியை சென்றடையும். அந்த நிலையை அடைவதற்கு யோகம்தான் ஒரு பெரிய மார்க்கம். அதற்கு மேலான மார்க்கம் கிரியா யோகம். ஏனென்றால் ஐந்து உடல்களுக்கும் செய்யும் பயிற்சி. ஆகவே நாங்கள் கிரியா சாதகர்கள், நாங்கள் கிரியா சாதகர்கள் இந்த பயிற்சியை மேற்கொண்டு இந்த பயிற்சியில் நாங்கள் சாதனை கூடுதலாக செய்து உலகியல் வாழ்க்கையையும் நாங்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்து இந்த சாதனையில் சிறிது சிறிதாக முன்னேறி உலகியல் வாழ்க்கை சந்தோஷம் இன்பங்களிலும் திளைத்து இந்த கிரியா யோகா வாழ்க்கையிலும் மேலே வந்து எங்களுடைய ஆன்ம இடையேற்றத்தை அடைவோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சத்சங்கத்தை இத்துடன் முடித்து வினாவிட பகுதிக்கு வருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ.